بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون عن ثوبان رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لأعلمن أقواما من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضاء فيجعله الله هباء منثورا فقال ثوبان رضي الله تعالى عنه يا رسول الله صفهم لنا أن لا نكون منهم ونحن لا نعلم قال صلى الله عليه وسلم إنهم إخوانكم ومن جلدتكم ويأخذون من الليل كما تأخذون ولكنهم أقوام إذا خلوا بمحارم الله انتهكوها رواه ابن ماجه وصححه شيخ الألباني رحمهم الله تعالى சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பக்குவமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் கியாமத்தால் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வு தஆலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகள் இருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் உன்னதமான ஒரு நாளில் வீற்றிருக்கின்றோம், உட்கார்ந்திருக்கின்றோம். வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற நம்முடைய தொழில்கள் துறவுகள் வேலை வெற்றிகளை அப்படியே ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க நாம் வந்திருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய நேரமோ மிகவும் சொற்பமான ஒரு அரை மணி அல்லது முக்கா மணி நேரம் தான். இந்த விடயத்தை செவிமடுக்க நாம் நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றோம். எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், முன்னால் எத்தனையோ இடங்கள் காலியாக தென்படுகிறது. பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் முகமாக பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் முன் வரிசையில் இந்த காலியான இடைவெளியாக இருக்கக்கூடிய இடங்களை பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தயவு செய்து ஆங்காங்கே நோயாளிகளை தவிர வாலிபர்கள், நல்ல திடகாத்திரம் உள்ளவர்கள் சுவர்களில் சாய்ந்திருப்பதை விட்டுவிட்டு தயவு செய்து முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு மிக பணிவாய் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். பேரன்பு மிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அனைவரும் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலம் அது எப்படிப்பட்ட காலம்? இந்த யுகத்தினுடைய, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இந்த அறிவு எப்படி மேலோங்கி செல்கின்றது? இந்த காலத்தில் மனிதன் எப்படி முன்னேறுகின்றான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் நாம் எதை உபயோகிப்பதாக பயன்படுத்துவதாக இருந்தாலும் அதை நாம் அளவோடு மார்க்கத்துடைய எல்லைக்குள் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று பார்க்கின்றோம், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை, தொழிலாளி முதல் வியாபாரி வரை, இப்படி பலர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதில் ஏழை பணக்காரர் கூட விதிவிலக்கில்லை, படித்தவர் பாமரர் பட்டதாரி என்று கூட விதிவிலக்கில்லை. அனைவர்களும் இந்த நோயில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய குத்துபாவுடைய தலையங்கம் என்னவென்றால், இந்த 21ஆம் நூற்றாண்டில் மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகா போதை அது என்னவாக இருக்கும் என்பதை இந்த சுருக்கமான நேரத்தில் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஊரை, இந்த இடத்தை சொல்வதாக இருந்தால் அதிகமானவர்கள் தமிழில் பாண்டித்யம் பெற்றவர்கள் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். தமிழில் சொல்வார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை, நன்றாக இதனுடைய விளக்கம் உங்களுக்கு தெரியும். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் மனிதர்கள் காலம் செல்ல செல்ல மனிதர்கள் பழைய நிலைமையை மறந்துவிட்டு புதிய நிலைமையில் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த மக்காவாசிகள், மதீனாவாசிகள் இவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா இதை தெளிவுபடுத்துகின்றார். மக்காவுடைய காலம் மிகவும் பயங்கரமான ஒரு காலம், ஒரு அந்த சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 13 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டம் எப்படி, என்னென்ன துன்பங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் இருந்தார்கள் என்பதை வரலாறு ரீதியாக நானும் நீங்களும் பார்க்கின்றோம். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்களோ, இந்த சஹாபாக்களுக்கு இதை அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்கின்றான், நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நீங்க கொஞ்சம் உங்களுடைய பழைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். முன்னைய காலத்தில் பழைய நிலைமையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இதை அல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். அந்த சஹாபாக்கள் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பழைய நிலைமையை, பழைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பூமியில் எப்படி இருந்தீர்கள்? எதிரிகள், விரோதிகள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள், அப்படியே உங்களுக்கு அநியாயம் செய்ய வந்து விடுவார்கள். இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான், காலத்தில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அதன் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்தான்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான், உங்களை பாதுகாத்தான், உங்களுக்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். செல்வ செழிப்பை உங்களுக்கு தந்தான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கஷ்டத்தில் இருந்து, துன்பத்தில் இருந்து, துயரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் பழைய நிலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நம்முடைய தொடர்புகள் யாருடன் இருக்கின்றது? இன்று மனிதர்களுடைய, ஆண்கள் பெண்களுடைய, வாலிபர்கள் வாலிப பெண்களுடைய, இவர்களுடைய தொடர்புகளை பாருங்கள். இதே போல் சஹாபாக்கள், சஹாபா பெண்மணிகள், சஹாபாக்கள் ஆண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், இவர்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது? இதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகின்றான், சாபாக்களுடைய இரவுகள் எப்படி கழிந்தது? அவர்கள் இரவையில் சொற்ப நேரம் உறங்குவார்கள், அதிகமான நேரம் விழித்திருப்பார்கள். அவர்கள் அந்த சாருடைய அந்த நடுநிசையில் அல்லாஹ்விடம் இஸ்திஃபார், பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். அது மாத்திரமல்ல, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமன், அவர்கள் இரவையில் தாஜத்துடைய நேரத்தில் அவர்கள் தன்னுடைய ரப்பை சிரம் பணிவார்கள், சுஜூது செய்வார்கள், கியாமில் நின்ற நிலையில் வணங்குவார்கள். இப்படியான மூணு கட்டங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். பேரன்புமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மூணு கட்டங்களையும் நாமும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த நடுநிசையில் எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ வாலிப பெண்கள் இந்த இரவை அடைகிறார்கள். ஆனால் இவை ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. சஹாபாக்களும் இரவில் விழித்திருந்தார்கள், நாமும் இரவையில் விழித்திருக்கின்றோம். அந்த சஹாபா பெண்மணிகளும் இரவையில் விழித்திருந்தார்கள், சஹாபா வாலிபர்களும் இரவையில் விழித்திருந்தார்கள், நம்முடைய வாலிப பெண்களும் வாலிபர்களும் இரவையில் விழித்திருக்கிறார்கள். ஆனால் இவை இரண்டுக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் எதற்கு விழித்திருந்தார்கள், நாம் எதற்காக வேண்டி விழித்திருக்கின்றோம்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சஹாபாக்கள், அந்த அல்லாஹ்வுடைய அடியார்கள் இரவையில் அல்லாஹ்வை திக்ர் செய்ய, அல்லாஹ்வை இபாதத் செய்ய, அல்லாஹ்வுடன் தங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்த அவர்கள் இரவில் விழித்திருந்தார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், இது நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானவர்கள் விழித்திருப்பது எதற்காக வேண்டி? இந்த காலத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் நெட்வொர்க், இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பேஸ்புக்கிலும், இன்டர்நெட்டிலும், யூடியூபிலும், வாட்ஸ்அப்பிலும், வைபரிலும், இதே போன்று என்னென்ன இந்த காலத்தில் இருக்கின்றதோ அவைகளில் தங்களுடைய இரவை கழிக்கிறார்கள். இது கசப்பான ஒரு உண்மை, இது கசப்பான ஒரு உண்மை. கண்ணியமானவர்களே பாருங்கள், இந்த லாஸ்ட் வீக், இந்த லாஸ்ட் வீக் பேஸ்புக் தன்னுடைய 12வது நிறைவு ஆண்டை கொண்டாடியது. அதற்கு பெயர் வைத்தது ஃப்ரெண்ட்ஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ் டே என்பதாக பெயர் வைத்து அதை கொண்டாடியது. ஏன் அந்த பேஸ்புக்கு உரிமையாளரை குறிப்பிடுகிறார், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் எங்களுடைய இணையதளத்தில், எங்களுடைய இந்த சமூக வலைத்தளத்தில் நாளுக்கு நாள் மக்கள், ஆண்களும் பெண்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள், அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள். இன்று பார்க்கின்றோம், இன்று பார்க்கின்றோம், செல்வந்தர், ஏழை, பணக்காரர், ஆஜியார், ஆலிம், ஹாஃபில், முக்தி, இப்படி என்று எந்த ஒரு வரையறை இல்லாமல், எந்த ஒரு விதி விலக்கு இல்லாமல் அனைவர்களும் இதை பயன்படுத்துகிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நல்ல வழிகளில் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதை காட்டியும் அதிகமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இதில் கழிக்கிறார்கள். மார்க்கத்துக்கு முரணாக தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 22.8 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். முஸ்லிம்கள் அந்நியவர்கள் அனைவர்களையும் சேர்த்தால் இந்த அளவு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது தங்களுடைய பேசை மறக்கலாம், வாகன கீயை மறக்கலாம், ஆனால் அவர் உபயோகிக்கக்கூடிய அந்த ஆண்ட்ராய்டு போன், அந்த மொபைல் போனை மறப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, ஆராய்ச்சி சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சில ஆராய்ச்சிகளுடைய முடிவை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 1989 தான் இந்த நாட்டுக்கு மொபைல் போன் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆஃப்டர் 1 இயர், ஒரு வருடத்துக்கு பின்னால் கிட்டத்தட்ட 12,000 பேர் இந்த மொபைல் போனை பாவித்தார்கள். எப்பொழுதோ 1989 ஆண்டு நாட்டுக்கு மொபைல் போன் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது பெரிய ஒரு ரிசர்ச் ஆராய்ச்சியினுடைய முடிவை தான் நான் சொல்லுகின்றேன். அந்த ஒரு வருடத்துக்கு பிறகு நாட்டில் இந்த மொபைலை பாவித்தவர்கள் 12,000 பேர். ஆனால் இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால் இன்று பார்க்கின்றோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் கிட்டத்தட்ட ஒருவருக்கு ஆக குறைந்தது ஒரு போன் அல்லது அதை விட மேலாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்று இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மாறிவிட்டது என்றால், வீட்டில் 10 பேர் இருக்கின்றார்கள், அந்த படிக்கக்கூடிய வாலிபர் பெண்ணுக்கும் வாலிபருக்கும் இந்த மொபைல் போன் இன்று அதை விட்டு தவிர்க்க முடியாமல், அதை உபயோகிக்க முடியாமல் அவர்களுக்கு இன்று ஏறாது. அந்த அளவுக்கு அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனால் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நன்மை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதை விட பாவங்கள், விபரீதங்கள் இன்று அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதில் முதலாவது பார்ப்போம், கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகாத உறவுகள் இந்த மொபைல் போனால், இந்த ஆண்ட்ராய்டு போனால் மாத்திரமல்ல, நாம் உபயோகிக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக தகாத உறவுகள் ஏற்படுகிறது. அதில் குறிப்பாக திருமணம் முடித்தவர்கள் கூட விதிவிலக்கில்லை. ஏன் தகாத உறவுகளில் இவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அது மாத்திரமல்ல, இந்த தகாத உறவை எப்படி ஏற்படுத்துகிறார்கள்? தப்பி தவறியாவது ஒரு மிஸ்கோல் அல்லது மிஸ் எஸ்எம்எஸ் வந்துட்டா அதுல இருந்து அவர்கள் கண்டினியூ பண்ணுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாமா சாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாபில் பதிவு செய்கிறார்கள், இந்த தகாத உறவு அது எப்படி மனிதனுக்கு இன்பத்தை ஏற்படுத்தும் என்றால் சொன்னார்கள், அல்லாமா சாதி ரஹ்மஹுல்லாஹ், ஆப் மதா லேனே கே லியே குணா மத் கரோ கி உன்கே குணா கதம் ஹோ ஜாயேகா உஸ்கா குணா பாக்கி ரஹேகா. நீங்கள் பாவம் செய்வதற்காக வேண்டி, இன்பம் அனுபவிப்பதற்காக வேண்டி, புல் பன் எடுப்பதற்காக வேண்டி நீங்கள் தவறுகள் செய்யாதீர்கள், தவறுகள் செய்யாதீர்கள். உங்களுடைய அந்த தப்பு தவறு அதனுடைய அதனால் வரக்கூடிய அந்த இன்பம், அந்த பாவத்தினால் வரக்கூடிய சுகம், அது அப்படியே கொஞ்ச நாளையில் அப்படியே இல்லாமலாகிவிடும். அதனுடைய தண்டனை, அதனுடைய பாரதூரம் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, தகாத உறவுகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது. இன்று பார்க்கின்றோம், பத்திரிகை ஊடாக, வானொலி ஊடாக, டிவிகள் மூலம், செய்திகள் மூலம் பார்க்கின்றோம். இன்று எப்படி திருமணம் முடித்தவர் திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருக்கிறார், அதே போல திருமணம் முடிக்க ஆகுமான ஒரு வாலிபர் திருமணம் முடித்த ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் மாட்டிக்கொண்டார். இது எதனுடைய விபரீதம்? கண்ணியமானவர்களே, இன்று மனிதர்களுக்கு முந்தித்தான் பாவம் செய்ய வைக்கப்படுவோம். இந்த உம்மத் பாவம் செய்ய வைக்கப்படுவோம். ஒரு வயோதிபரை கண்டால் ஒரு பாவத்தை செய்வதற்கு ஒதுங்கி விடுவோம். அவருக்கு முன்னால் இந்த தப்புகள் தவறுகளை செய்ய மாட்டோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று விதிவிலக்கு இல்லாமல் பெரியவர்களுக்கு முன்னால் சிறியவர்களும் சிறியவர்களுக்கு முன்னால் பெரியவர்களும் எந்த அளவுக்கு என்றால் வயோதிபர்கள் கோபித்துக் கொள்ளக் கூடாது. 65 வயது வயோதிப அப்பாவுக்கும் இன்னைக்கு பேஸ்புக் தேவை. அந்த அளவுக்கு அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு வகையான நோய். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரிகளே, பெரியார்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். படைத்தவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய நானும் நீங்களும் இந்த படைப்பினங்கள் அற்ப துன்யாவுடைய சொற்ப பொருளுடன் நாம் ஆசை கொண்டு மோகம் கொண்டு தவறான உறவுகளில் நம்முடைய ஒரு அற்ப சொற்ப இன்பத்தை அடைவதற்காக வேண்டி இன்று எத்தனை வாலிபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்று எத்தனை திருமணம் முடித்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையில் அகோரமான வெயிலாக இருக்கும் அந்த ஹஜ்ருடைய மைதானத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் யார் ரஜுலுன் தஅத்துஹு இம்ராதுன் ذات மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாதுல்லாஹ். சொன்னார், ஒரு அழகும் சௌந்தரியமும் அந்தஸ்தும் கௌரவமும் நிறைந்த ஒரு பெண் தகாத உறவுக்கு அழைக்கின்றார். அந்த நேரத்தில் இவர் என்ன சொல்கிறார், ஃபகால இன்னி அகாதுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், இந்த தகாத காரியத்தில் நான் விழமாட்டேன். இன்று பார்க்கின்றோம், ஒரு தப்பி தவறி ஒரு மிஸ்கோல் வந்துட்டா அதை யாருன்னு தேடுகின்றோம், தப்பி தவறி அது ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை அணுகின்றோம், பேசுகின்றோம், ஹாய் என்ற மெசேஜ் அனுப்புகின்றோம், குட் மார்னிங் அனுப்புகின்றோம், குட் நைட் அனுப்புகின்றோம். இப்ப தொடர்புகள் அப்படியே தொடர ஆரம்பிக்கிறது. திருமணம் முடித்த பெண் அப்படியே தலாக்கில் டிவோர்ஸ் ஆகி இந்த வாலிபருடன் அப்படியே செல்கிறார். குழந்தைகள், அவர்களுடைய நிலைமையை பாருங்கள், குழந்தைகள் எல்லாம் அப்படியே அனாதையாகிறது. இவர்கள் வாழ்க்கையை தவறான வழியில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதனுடைய விபரீதம் எமக்கு இன்னும் புரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று அதிகமானவர்கள் இந்த சமூக வலைய தளங்களின் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று நாம் பாதிக்கக்கூடிய மொபைல் போனை எடுத்து பாருங்கள். அந்நியவர்களை விடுங்கள், நம்முடைய முஸ்லீம் வாலிபர்கள், முஸ்லீம் வியாபாரிகள், முஸ்லீம் தனவந்தர்கள், முஸ்லீம் ஏழைகள், முஸ்லீம் தொழிலாளிகள், எடுத்து பாருங்கள் நம்முடைய மொபைல் போனில் என்ன இருக்கிறது. இதை பயன்படுத்துகின்றோம், தகாத உறவு ஏற்படுகிறது. அடுத்தது, அடுத்தவருடைய மான மரியாதையை பறிப்பதற்கு முதல் காரணியாக இந்த மொபைல் போன் இருக்கின்றது. ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை வருகிறதா, அவருடைய குறைகள் எல்லாம் தேட ஆரம்பிக்கின்றோம். அவருடைய குறைகளை எல்லாம் தேட ஆரம்பித்து பேஸ்புக்கில் போடுகின்றோம், குரூப் மெசேஜில் போடுகின்றோம், யூடியூபில் போடுகின்றோம். கண்ணியமானவர்களே, தவறு செய்து இருக்கலாம், அந்த தவறை செய்தவர் தப்பு நடந்து விட்டது, இதை பகிர்ந்தவர்களுடைய, இதை சென்ட் பண்ணியவர்களுடைய, இதை அடுத்தவருக்கு அப்படியே அனுப்பியவர்களுடைய நிலைமையை பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஹசன் பசன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கூட்டத்தாரை அடைந்தேன், ஒரு கூட்டத்தாரை நான் பார்த்தேன், அவர்களிடம் எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை, ஆனால் மக்களுடைய குறையை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் இவர்களை குறை உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கினான். சொன்னார்கள், இன்னும் ஒரு கூட்டத்தாரை நான் பார்த்தேன், அவர்களிடம் நிறைய குறைகள் இருந்தது என்றாலும் மனிதர்களுடைய விடயத்தில் மௌனமாக இருந்தார்கள், வாயை பொத்திக்கொண்டு இருந்தார்கள், அடுத்தவருடைய குறையை வெளிப்படுத்துவதிலிருந்து தங்களுடைய நாவை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் அவருடைய குறைகளை அப்படியே மறைத்துவிட்டான். கண்ணியமானவர்களே, ஒரு சண்டை வருகிறதா, ஒரு விடயத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அது நமக்கு தெரிந்தால் இதை அப்படியே கண்ண பொத்தி விட்டு அப்படியே குரூப் மெசேஜில் போடுகின்றோம், வாட்ஸ்அப்பில் போடுகின்றோம், வைபரில் அனுப்புகின்றோம். கண்ணியமானவர்களே, தவறுகள் நடந்திருக்கலாம், அதை பரப்பக்கூடிய உரிமை அதை அல்லாஹ் என்னுடைய கையிலும் தரவில்லை, உங்களுடைய கையிலும் தரவில்லை. கண்ணியமானவர்களே, நிதானமாக சிந்தியுங்கள், யாரும் கோபித்துக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் இப்படித்தான் இருக்கின்றது. தகாத உறவுகள், அதே போல் அடுத்தவருடைய மான மரியாதை பறிக்கப்படுகிறது. ஊரில் கண்ணியமாக நடமாறி இருப்பார், அவர் ஏதாவது ஒரு தப்பு செய்திருப்பார், ஆனால் இன்று எத்தனை பேர் அதை பயன்படுத்தி என்னென்ன அவர் செய்யாத குற்றங்கள் குறைகளை அப்படியே வெளிப்படுத்தி அதை அப்படியே பயன்படுத்தி மக்களுக்கு அவருடைய மானத்தை அப்படியே பறிக்கிறார். பள்ளிக்கு வந்தவர் வீட்டோடு ஒதுங்கி விடுகிறார், ஊரில் இருந்தவர் ஊரையே விட்டு செல்கிறார். கண்ணியமானவர்களே, பனி இஸ்ரவேலருடைய காலத்தில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் தகாத உறவுகளில் ஈடுபடுவார். ஒரு நாள் இமாம் ஹாசிம் ரஹிமஹுல்லா, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹா பதிவு செய்கிறார்கள். ஒரு நாள் தகாத உறவு நடைபெறுவதற்காக வேண்டி ஒரு அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு வறுமை கோட்டில் வாழக்கூடிய ஒரு பெண் வந்தார். வந்தவுடன் அவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய இந்த பெண்ணுடன் அவர் நெருங்கிய பொழுது அந்த பெண்மணி அப்படியே அழுது கொண்டே இருந்தார். அந்த பெண்மணியுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தோடி கொண்டிருந்தது. இந்த செல்வந்தர் அந்த பெண்ணை அணுகி கேட்டார், பெண்ணே, உனக்கு 60 தீனார் அல்லது திருகம் தருவதற்காக வேண்டித்தான் நான் உன்னை இந்த தகாத உறவு கொள்வதற்காக வேண்டி அழைத்தேன். இப்பொழுது நீ ஏன் இந்த 60 தீனாரை அல்லது திருகத்தை பெற்றுக் கொண்டு சென்று விடலாமே, ஏன் அழுகின்றாய்? அந்த பெண் சொல்லியது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய வறுமையின் காரணமாகத்தான் இந்த தகாத உறவுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த வறுமை தான் என்னை இப்படியே கொண்டு வந்து சேர்த்தது. என்றாலும் நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று பயந்தது அந்த பெண். இந்த பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த இந்த கிபில் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வந்தருக்கு இந்த வார்த்தை உள்ளத்தில் அப்படியே ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. அது எப்படி ஏற்படுத்தியது? ஒரு வறுமை கோட்டில் வாழக்கூடிய ஒரு பெண் அல்லாஹ்வை இப்படி பயப்படுகிறாள். எனக்கு அல்லாஹ் எத்தனையோ நிம்மத்துக்களை, அறுக்குறைகளை, செல்வ செழிப்பை தந்த அல்லாஹ்வை நான் ஏன் பயப்படக்கூடாது? இவர் பயந்து அந்த பணத்தை அப்படியே கொடுத்து விட்டு அனுப்பிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய நியதியை பாருங்கள், அன்று இரவு மலக்குல் மௌத் இவருடைய ரூஹை கைப்பற்றுகிறார். அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள், செல்வந்தர் மௌத்தாகி விட்டார், அவருடைய ஜனாதாவுடைய கடமையை நிறைவேற்ற மக்கள் தாரை தாரையாக கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். அனைவர்களும் அந்த செல்வந்தருடைய வீட்டு வாசலில் போய் ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பார்த்தார்கள். அவருடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருந்தது, கிபில் கிபில் செய்த அனைத்து தவறுகளையும் தப்புகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ், செல்வந்தர் தவறு செய்தார், தப்பு செய்தார், தவறு நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது, ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பயந்தார், அவருடைய அனைத்து தவறுகளையும் தப்புகளையும் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கவாசியாக மாற்றினார். கண்ணியமானவர்களே, மனிதன் அடிப்படையில் தவறுகள் தப்புகள் நடக்கும். அதை இன்று மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த மொபைல் போனை பயன்படுத்தி இதை அப்படியே உபயோகித்து மக்களுடைய மானம் மரியாதையை அப்படியே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது நமக்கு உரிமை இல்லாத விடயம். பாருங்கள், இந்த ஆண்ட்ராய்டு பாதிப்பதன் மூலமாக, இந்த சோசியல் நெட்வொர்க்கின் காரணமாக கல்வியில் பாதிப்பு. எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் போதாது. கல்வியில் பாதிப்பு, வியாபார நிலையங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிமார்களை பாருங்கள், அல்லது தொழிலாளியை பாருங்கள், வியாபார ஸ்தலத்தில் இருந்து கடைக்கு அல்லது ஹோட்டலுக்கு அல்லது வீட்டு அவர்களுடைய வியாபார நிலையங்களுக்கு சாமான் வாங்க மக்கள் வரலையா? இவர் என்ன செய்கிறார்? முன்னைய காலத்தில் விக்ரி செய்த விரல்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த விரல்கள், இன்று எதை கிண்டிக் கொண்டிருக்கிறது? ஆனா கடையில் போட்டிருக்கிறார் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய உதவின்னு போட்டிருக்கிறார். ஆனால் இவருடைய கை எப்படி இருக்கிறது? குறிப்பாக இன்னும் பார்ப்போம் என்றால் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் ஆசிரியர்களை பாருங்கள், படித்துக் கொடுக்கக்கூடிய விடயத்தில் கவனம் செலுத்துகிறார்களா அல்லது இவர்களுடைய ஓப் நேரங்கள் அல்லது இவர்களுடைய அந்த கடமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதை உபயோகிக்கிறார்கள்? அந்த அளவுக்கு மனிதர்கள் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டிய மனைவியுடன் இருப்பதை விட இந்த சோசியல் நெட்வொர்க் உடன் இருப்பவர்கள் தான் அதிகம். இதை நான் சொல்லவில்லை, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. பார்க்கின்றோம் இன்று பாப்பா உமாவுக்கு முன்னால் தவறுகள் தப்புகள் செய்வதை விட அதை ஒழித்து மறைத்து செய்யக்கூடியவர்கள் அதிகம். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், சுனபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு கூட்டத்தாரை என்னுடைய உம்மத்தில் நான் கண்டேன், நாளை மறுமையில் அவர்கள் திஹாமாவுடைய மலையை போன்று அமல்களை கொண்டு வருவார்கள். திஹாமாவுடைய மலையை போன்று அமல்களை கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த எல்லா அமல்களும் அப்படியே சாம்பலாக மாறிவிடும், அப்படியே சாம்பலாக மாறிவிடும். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், திஹாமாவுடைய மலை எவ்வளவு பிரமாண்டமானது, நன்மைகள் வெண்மையாக காட்சி அளிக்கும், இந்த நன்மைகள் அனைத்தும் சாம்பலை போன்று அல்லாக்கி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யாரு யார சூழல்லா இவர்கள் யார்? இவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், இந்த உம்மத்தில் உள்ளவர்கள், இந்த உம்மத்தில் வந்தவர்கள், இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் உங்களை போன்றுதான் இரவையில் விழித்திருப்பார்கள், இரவையில் வணங்குவார்கள், உங்களை போன்று நோக்கு பிடிப்பார்கள், உங்களை போன்று இபாதத் செய்வார்கள். என்றாலும் வலக்கின்னஹும் அக்வாமுன் இதா கலவு பி மஹாரிமில்லா இன் தஹக்குஹா, தனிமையில் பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னை யாரும் காணவில்லை, என்னுடைய முதலாளியும் காணவில்லை, என்னுடைய தொழிலாளியும் காணவில்லை, அதே போன்று என்னுடைய வாப்பா உமாவுக்கும் தெரியாது. தனிமை கிடைத்தால் தனிமையில் தவறை செய்வார்கள். கூட்டத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் மிகப்பெரிய இபாதத்தாளியாக காட்சி அளிப்பார். இன்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஊர்ல பாவம் செய்ய அவருக்கு வெக்கம், வெளியூர்ல பயிற்சி செய்கிறார்கள், நாட்டில் செய்ய பாவம் செய்ய அவருக்கு வெக்கம், வெளிநாடுகளில் பயிற்சி செய்கிறார்கள். ஏராளமான ஹிஸ்டிகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் ஆயுள், குறுகிய கால ஆயுள். இன்று இருக்கக்கூடிய மனிதன் நாளை இருப்பானா அல்லது இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் அடுத்த நிமிடம் வெளியே செல்வாரா என்பது கூட எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கையில் படச்சிறப்பை சந்தோஷப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நம்முடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்து மறைத்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையருடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக, நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து மறைத்து யா அல்லாஹ் உமக்கு பொருத்தமான அடியார்களாக என்னை ஆக்கியருள்வாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் தனிமையில் தவறு செய்வதை விட்டு பாதுகாத்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமான நல்லடியாராக வாழ்ந்து என்னுடைய கடைசி முடிவை சிறந்ததாக ஆக்கி உன்னுடைய மேலான ஜன்னத்துல் பிரிந்தவற்றை நமக்கு வழங்கியவராக வாஹிர் தஹவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسع حياتي.
حفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان. رحمن يا رحمن بمجين يا رحمن أصلك ما يدوشو نبني ما يتفق.